ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போதம், நேர்முக பயிற்சி. 8 சூத்திரம். வழங்குபவர் எம் பட்டமுத்து அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கவற்றினில் உணர்த்த அவ்வாறு நம்முடைய மணிவாசகர் மாமா ஜீவன்மத்தர் அவருக்கு வந்து சரியை கிரியை எல்லாம் அடைஞ்சவர். நமக்கு வழியாக வந்திருக்கிறார். நம்மை போல சகல அவர் அந்த வித்தியாசம் பார்க்கணும், குழப்பிடக்கூடாது. மணிவாசக பெருமான் அவ்வளவு சகல அல்ல. இந்த சூத்திரம் சகலரின் புண்ணியமான குறிப்பிட்ட ஒரு சூத்திரம். ஆயினும் ஆங்கே சுவாமி நமக்காக அருள்படி அருள்பாதித்த எளிதில் வருகிறா என்பது காட்டத்தார். அதே ஆகவே மணிவாசக பெருமானை பார்த்திருப்பதற்காக அந்த பிரபு காட்டிக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு பார்த்துக் கொண்டிருந்த அவர் ஆட்கொண்டிருந்த போது இந்த பொருளையெல்லாம் அவருக்கு அர்ப்பணம் பண்ணார். அங்கே எந்த ஆவியும் உடனும் உடனே எல்லாம் ஒன்றையடையார். என்னை ஆட்கொண்ட போதே கொண்டினையோ இன்றொரு இடையூறு எனக்குண்டோ எந்தவன் எம்மானே நன்றே செய்வார் பிழை செய்வார் நானோ இதற்கு நாயகனே என்று அற்புதமா பாடுற மணிவாசர் பெருமானுடைய 8 தரத்துக்கு பல வகையில அனுசரணையாக உதவியாக எடுத்துக்காட்டு இலக்கியமாக திகழ்ந்தது. அந்த வகையிலே சுவாமி எளிதாக வருவார் அப்படின் அந்த அளவு மணிவாசன் பெருமான் சகர இல்லை. ஏன்னா சில ஓமை சொல்லும் போது அது ஏகதேச ஒரு ஓமை தான், முற்று ஓமையாக இலக்கணத்தில் ஏகதேச ஓமை முற்று ஓமை ரெண்டு இருக்கு. ஒருமை குடி போல பாயினா அப்படி சொன்னா அது ஏகதேச குடி பாயமாய் அவ்வளவுதான். குடிய போல பண்ணு குடிய போல வாழு அப்படின்னு அர்த்தமா அப்படி இல்லை. ஒரு பகுதி மட்டும் இருக்கணும். அதைத்தான் மணிவாசக பெருமானுக்கு எளிதில் அருள் பாதித்த என் பெருமான் பண்ணுறான். அவ்வாறு வந்து அருளிய உடனே மணிவாசக பெருமான் திருவுள்ளமானது அடியாறுகளுக்கான சுவாமி எவ்வளவு எடை வந்து அருள் பாதிக்கிறார் என்பதை காட்டும் முகத்தானாக பல அற்புத பாடல்களை அவர் பாடுறார். நானே யோ தவம் செய்தேன் சிவான நமஜன பெற்றேன் அமுதமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து அருள் புரிந்து அடியேற்கு அருள் செய்தான். உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடமே நானே தவம் செய்தேன். நான் என்னப்பா தவம் செய்தேன், நீ எனக்கு அறிவார்த்த என்று மணிவாசகரம் இயந்திருக்க அவர் செய்த தவம் அவருக்கு தெரியாது. நானே தவம் செய்தேன் சிவாய நமகன பெற்றேன் சிவாய நமகன பெற்றேன் நானேயோ தவம் செய்தேன் என்று அப்பிரபு தனக்கு இந்த அருள்பாதித்த தன்மை தான் செய்த தவத்துக்காக வரல பெருமாளுடைய அருள் உலகத்தில் கிடைத்தது என்று அவர் நினைக்க நம்ம காட்டுகிற ஒன்றா இரண்டா பல இடங்களை காட்ட சிவபுராணத்திலே காட்டும் போது தன்னுடைய வாழ்க்கையில இப்படி 9 வாசல் குடிலையர் வந்து நீ அருள் பாத்தியப்பா எனக்கு என் உடலையே நீ இடம் கொண்டாய், அதற்கு பதிலாக நீ எனக்கு என்ன பெற்ற சங்கரா ஆர்வலோ சகோதரர் என்று கேட்டிருக்கிற நம்ம ரெண்டு பேரும் யார்பா கட்டிக்கார தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை. இந்த அருமையான ஒரு வியாபாரத்தில் யாரு பிசினஸ் மேன்ல கட்டிக்கார யாரு கேட்கிறார்கள் ஆர்வலோ சகோதரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் எனக்கு கிடைச்சது ஈடு இணையற்ற அந்த இன்பம் ஆரம்பிகள் செல்கின்ற இன்பம். ஆனால் நீ என்பா என்ன பெற்றாய் ஒன்றுமில்லை. ஆக திருவாசத்தில் முழுக்க பரமேஸ்வரனை அருளிப்பாடு எளிமையாக வருகிறது என்று காட்டக்கூடியதான். நிறைவாக பாடுகிற போது முத்திநெறி அறியாத மூக்கொருவனும் உயர்வேனை பத்தினெறி அறிவித்து பழநிலைகள் ஆரம்பித்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனை எனக்கு அருடையவார் ஆர்வருவார் சோபே என்று வியந்து நிற்கிறார் மணிவாசக பெருமாள். அதனால பரமேஸ்வரன் நமக்காக எளிமையாக வருவார் என்று காட்டக்கூடியதுதான் இந்த எட்டாம் திட்டம். எனவே நாம பெருமானை நோக்கி தவம் செய்யறதுக்கு என்ன வழி? சரியத்தொண்டு, தெரியத்தொண்டு, யோகம். இந்த மூணு நிலையில இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். தனால சரியத்தும் கிரியத்தும் வேலைக்கு போகும், அதை யோகத்துக்கு வரும். கடைசியாக தம்முதல் குருமாவை உணர்த்துவார். அன்னையிலே அறக்கல் செல்வதை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எனவே இந்த புண்ணிய விஷயத்தை நாம் பெறுவது இது முக்கியமான. இதுதான் பதிபுண்ணியம். ஏற்கனவே சொன்னோம் இந்த பதிபுண்ணியம் என்ன செய்யும் கேட்டா, சரியத்தொழில உள்ளவர்களுக்கு, நல்ல சிறப்புடையவர்களுக்கு சுவாமி சிவரோகம் கொடுக்கிறார். கிரிய தொண்டில் இருக்கிறவர்களுக்கு அவர் அருகில் இருக்கிற சாமீபம் கொடுக்கிறார். சாரோகம் சாமீபம், அடுத்த யோக இருக்கிறவங்க சாரூபம் சுவாமியுடைய திருமணியை அழகிலே கொடுக்கிறார். அப்புறம் ஞானத்தில் இருக்கிறவர்களுக்கு சிவ சாரித்யம், மீண்டும் திருப்பி வாராத பிறவிலை வாராத நிலத்தை கொடுக்கிறார் சிவன் சாயசன். அவர்கள் நான்கு படிகளையும் நான்கு விதமான பலன்களை கொடுத்து அதை உயிர் அப்படியே மேல ஸ்டேஜ் கூட்டு போற. இந்த வகையிலே தானே சுவாமிகளுடைய திருவுள்ளம் எட்டாம் திருமுறைக்கு எட்டாம் திருத்திற்கு மிக எளிதாக பெருமாள் பரிவாரங்களை காட்டக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக அது இறங்குவதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது சுவாமிகளுடைய இந்த அருமையான சூத்திரத்தில் சில உதாரண வெண்பாக்கள் கூறப்படுகிறது. இப்போ இந்த சூத்திரத்தை நாலு பகுதியாக பிரிக்கிறார். முதல் பகுதி மிக அருமையாக தவத்தின் உணர்த்த, இரண்டாவது பகுதி தம்முதல் குருவாய் தவத்தின் உணர்த்த, மூன்றாவது பகுதி ஐம்புற வேடையின் அயந்தனை பலந்தன, நாலாவது பகுதி விட்டு அந்நியமின் அறம் கடல் செல்வே நாலு பகுதி. இது அதிகரணம் என்று சொல்லப்படும். இந்த அதிகரணத்துல நாலு பகுதி ஒரு அதிகரணம் தெரியும். முதல்ல நம்ம சைவ மக்களால் சொல்லப்படுகின்ற குறிப்பாள், இரண்டாவது அதன் மீது எழுகின்ற ஐயப்பாடு, மூன்றாவது அதற்கு பிற மதங்கள் சொல்லுகின்ற மறுப்பு, அதன் பின்னர் அதனை மறுத்துரைக்கிற சித்தாந்த துணி. நாலு துணி ஒவ்வொரு அதிகரணத்தையும் இந்த நாலு மக்களை நம்ம சமம் பார்த்து வைக்கிறார். ஒரு உதாரணம் பார்க்கிறேன். மதர் ஐயம், மதர் ஐயனத்தில் நமக்கு கிடைத்த ஒரு அருமையான வாக்கியம், தம்புதல் குருமாய் தவத்தினும் உணர்த்தங்களை ஆகிய தவத்தினில் உணர்த்த, இதுதான் மதர் ஐயம். அதுல நாம சொல்ற சரித்திரன உயிருக்கு நல்ல அறிவு சிவஞான எப்படி கேட்டு கேட்டா சரியை இனியை யோகம் இவற்றால் வரும். இது நம்ம சொல்ற ஒரு ஐயப்பாடு. இதுல ஒரு ஐயப்பாடு புத்திக்கு சாதனம் சரியை கிரியை முதலிய நிலைகளோ அல்லது ஞானமோ பிற மதங்களை கேட்கலாம். புத்திக்கு முத்தி எழுவதற்கு சரியை கிரியை யோகம் போதாதா, ஞானம் வேணுமா ஒரு கேட்டிருக்கிறாங்க. இது ஐயப்பாடு. இந்த ஐயப்பாட்டுக்கு பிற மதத்தவர்கள் சமாதானம் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க பாருங்க. முதலாவதாக முத்திக்கு எது சரியை முதலிய மூணு தான் போதும், யானும் தேவையில்லை ஒரு மதம் சொல்லுகிறது. இன்னொரு பட்டாச்சாரியார் ஒரு மதம் என்ன சொல்லி கேட்டா, வேணி யாகம் முதலியவை செய்தால் முச்சி கிடைச்சிடும், ஞானம் வேண்டாம். அவர் இன்னொரு மதம் சொல்கிறார். இப்ப இந்த ரெண்டு மதத்தை மறுக்கிறார் சாரம். அது சித்தாந்த வாதிகளுக்கு சொல்ற மறுத்து உரைக்கும் துணிவு. முதல்ல சரியை கிரியை யோகம் ஞானத்தால் நீங்க எப்படி அழிவார் நம்ம சொல்றோம். ஆனா இதை எதிர்த்து சொல்ற மரங்கள் சரியை கிரியை யோகம் இந்த இதையே நான் ஞானம் வந்துடும் ஒரு மதம். இன்னொரு மதம் சொல்கிறது பட்டாச்சாரியார் மதங்கள்னா, வேள்வி யாகம் முதலீட்டை செய்தால் முத்தி கிடைச்சிடும், ஞானம் தேவையில்லை. என இந்த காலத்தில் சொன்னா பக்தியாக போதும் முத்தி கிடைச்சிடும். கரிகாலத்தில் பக்தியாக போதுமா முத்திகள் எப்படி பக்தியா இருக்கிறது? பக்திக்கு என்ன அடையாளம்? ஓஹோ சட்டம் போடுது. அவங்க இதுல கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க ஓ ஓ சட்டம் சட்டம் போடுவாங்க. அது பக்தி முத்தி கிடைக்குமா? அது கிடைக்காது. அதனால வேலை முதலில் செய்தவர்கள் எல்லாம் மத்திய இறைவாழ் பட்டாச்சார மதமும் இதை ஆதரிச்சுட்டது. அப்ப இவற்றை எல்லாம் மறுத்து கொடுக்கவேன். அதற்காக நம்முடைய சுவாமிகள் மிகுந்த சுவாமிகள் அதை அழகா மறுக்கிறார். சரியை முதலிய கிரியர்கள் தான் ஞானத்தை திறமையை தவிர நேரடியாக மோட்சத்தை கூட கொடுக்காது. இரண்டாவது வேலை முதலில் செய்தால் அது காமியம், ஒரு விஷயத்தை விரும்பி செய்யறதுல காமியம்னு பெயர். நிஷ்காமியம்னா விரும்பாம செய்யும். நம்மளா ஒரு ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு யாகம் நடத்தினோம், வேலை நடத்தினோம்னா உலகம் நல்லா இருக்கணும் என்று நாம் நினைச்சோம்னா அது நிஷ்காமியம். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நம்ம ஊரு நல்லா இருக்கணும், அது காமியம். இந்த வேலை முறையை செய்ய காமியம், அது என்ன செய்ய நிஷ்காமியம் அல்ல காமியம். அது கூட பரவாயில்ல தலைமை வழிய மோட்சத்தை தராது என்று சுவாமிகள் மறுக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரண அன்பாக, அந்த உதாரண அன்பாவும் மெங்கண்ட சுவாமி அப்படி செய்தான். அந்த உதாரண அன்பாவாங்க தவம் செய்தார் என்றும் தவரோகம் சார்ந்து பவம் செய்து பற்றி மறுப்பாராக தவம் செய்த நற்சார்பில் வந்து ஞானத்தை நன்னுதலை கற்றுச்சுள் சொல்லமாம் கண்டு. இந்த தவம் செய்கிற பாக்கியம் எப்படி கிடைக்கும்? நற்சார்பில் வந்து உதித்து இந்த சரியை திரிய யோகம் நிலை செய்யக்கூடிய ஒரு கேதுவான ஒரு சார்புகள் தான் அவன் பிறக்க முடியும். அவ்வாறு பிறந்து ஞானம் என்ற செய்தியை அறிவதற்கு வேதம் கற்ற பெரியவர்கள் தான் ஆணித்தரமாக சொல்கிறார்கள். அதனால நீ மோட்சாரது நிஷ்காமியத்தை செய்யாமல் காமியம் வேள்விகளை செய்தால் மோட்சம் கிடைக்க வழி இல்லை. எனவே நல்ல சார்பில் சைவ சார்பில் கற்றுடர்ந்த ஒரு சார்பில் நீ வந்து உதித்து சரியை தொண்டு செய், பிரிய தொண்டு செய், அதற்கு யோகத்தை செய். அதற்கு சுவாமி தேவர் ஞானம் நண்டுதலை, ஞானம் என்றவருடைய அழகான அந்த நிறைய அடைவதை வேதங்கள் கற்றறிந்த பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் என்று உதாரணம் அருமையாக சொல்ற ஆசிரியர். அடுத்து இன்னொரு உதாரணம் இந்த முதல் அறிய நன்றி பசித்து உண்டு பின்னோ பசிப்பாடை ஒக்கும் இசைத்தே வருவினையில் இன்பம் இசைத்த இருவினை ஒப்பில் இறப்பில் தவற்றான் மறுபுமாம் ஞானத்தை வந்து. இந்த அருமையான உதாரணம் பண்ண இரண்டு புண்ணியங்கள் சொல்ற. ஒன்று பசிக்குது சாப்பிடுறோம் இன்பமா இருக்கு, கொஞ்ச நேரத்தில் பசிக்குது சாப்பிடுறோம் இன்பமா இருக்கு. இது வந்து பசு புண்ணியத்தால் கிடைக்கக்கூடிய இன்பம். ஆனால் பதி புண்ணியமாக சரியை கிரியை யோகநிலை இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற இன்பம் இருக்கிறது தேவர்களால் பசியை பசி இல்லாதவர்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு தேவாமிரதம் சாப்பிட்டாங்க. அதுபோல ஒரு பேரின்பம் இந்த மூன்று கிடைக்கும். எனவே பசித்து பசித்து சாப்பிட்டு சாப்பிட்டு மீண்டும் மீண்டும் இன்பம் அடைகிறது சாதாரண பசு புண்ணியம். ஜனோ நம்ம செய்யறோம் பசிக்குது உடனே சாப்பிட்றோம் சாப்பாடு அப்படிங்கிறோம். ஒரு சாதாரண வச்சோம்னா நம்ம எல்லாரும் சாப்பிடணும். ஒரு ஆள் என்ன எடுத்துக்கோங்க, நான் அன்னைக்கு இப்போ 70 வயசாக நான் இது வரைக்கும் சாப்பிட்ட இட்லி கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 50,50,550 இட்லி சாப்பிட்டுருக்கோம். யாரு கேட்டா திரும்ப திரும்ப அதை சாப்பிடும் பண்ணியும். இது வந்து வெறும் பசு புண்ணியம் நிலையில்லாத. ஆனா பதி புண்ணியம் இருக்கிறது, அது ஞானத்தால் கிடைக்கக்கூடிய புண்ணியம் என்று இந்த அழகா இந்த பாசுரத்துல பசு புண்ணியத்தையும் பதி புண்ணியத்தையும் நமக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார் ஆசிரியர் உதாரணம் வர. ஆகவே நாம செய்ய வேண்டியதெல்லாம் பசு புண்ணியமா பதி புண்ணியமா? மெயின் பதி புண்ணியம். பசு புண்ணியம் செய்யக்கூடாது சொல்ல பசு புண்ணியம் உதாரணமாக தண்ணி பந்து வைக்கிறோம், பள்ளிக்கூடத்தை கட்டுறான், ஏழைகளுக்கு உதவி செய்யறான், சாப்பாடு இல்லாத சாப்பாடு போடுறான், முதியல் இல்லாம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. நம்ம செய்த சமயம் செய்யலாம், ஆனாலும் அதை விட ஒரு சாதாரண பசி உணவுக்கு நீ போடுறதை விட ஒரு சிறந்த சிவனடியாருடைய பசியை நீக்கினா அது மேலாக புண்ணியம். தோட்ட போறோம், ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு ரூபா போடுறோம், கொஞ்சம் தூரம் போறோம், ஒரு சிவனடியாரை பார்க்கிறோம், வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு. அதுவே இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இதை விட அது மேலானது. இது தங்க விளங்க மாட்டோம், மீண்டும் பெறப்பட தள்ளி. இந்த பசு புண்ணியம் இருக்கிறது பிறப்பில தள்ளி இன்பமாகிய தங்க விலங்கை கட்டும். தீமையானது இரும்பு விலங்கு, இது பிறப்பதை தரும். ஆனா பதி புண்ணியம் சரியிலிருந்து கிரியை கலைக்க போகும், அங்கிருந்து யோகத்தை கலைச்சனும், அங்கிருந்து சாமி நமக்கு காட்சி கொடுப்பார். பதி புண்ணியம் மேலானது, சிவபுண்ணியம் சொல்லக்கூடிய பதி புண்ணியம் தான் பசு புண்ணியத்துடைய மேலானது. அதனால பிற மதங்களும் குறிப்பாக அரசியல்வாதி சொல்றதோ நம்ம மாறுபட்டது. பள்ளிக்கூடத்தை கட்டுறது நான் தப்புன்னு சொல்லல, அதை விட ஆலயம் சிவாலயம் இடிஞ்சு கிடக்கிற ஆலயத்தை கட்டுறது மேலான புண்ணியம். சைவ சமயம் அதான் சொல்லுகிறது. எனவே ஒரு கோயில் இடிஞ்சு கட்டுறது இடிஞ்சு கிடக்குது, அதை கட்டாம ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினா இந்த ரெண்டுலயும் எது மேலானா? இடிஞ்சு கட்டுற கோயில யாமும் கட்டானோ அவன்தான் உண்மையான ஞானம். இதுதான் நம்ம சைவ சமயம். பிற மதங்கள் இந்த கட்சியில் சார்புடையவர்கள்லாம் இது ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா பாரதியாக பல சத்திரங்கள் எல்லாம் கட்டுவிட ஏழைக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்றாரு. இந்த கல்வி ஞான கல்வி, இந்த வைத்தியம் அடைக்கிற கல்வி இல்ல, ஏற்ற சூத்திர சொல்றபடி அந்த கல்வி இல்ல, அவர்கள் சொல்லும் ஞான கல்வி, சிவபெருமானுடைய பெருமை சொல்லக்கூடிய ஞான கல்வி. அத சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடசாலை தான் இது போல பாடசாலை. இந்த பாடசாலைகள் அழகாக உதயமாகும். ஆகுமானால் சிவபெருமான் திருவருளை மிக எளிதாக பெறலாம், பிறப்பில் இருந்து நாம் நீங்கி விடலாம். எனவே இது பொன் விலங்கையும் தங்க விலங்கையும் இரும்பு விலங்கி தராத புண்ணியம் என்று இந்த பாடல் அழகா சொல்கிறது. இப்படி முதல் அதிகாரத்தில் சுவாமிகள் நமக்கு நான்கு அதிகாரம் நான்கு பகுதிகளையும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் நாலாறு பகுதி நம்முடைய கொள்கை அதில் எழுந்த ஐயப்பாடு அதற்கு பிறர் கொள்கின்ற பக்கம் மருத்துவ கூறுகிற சித்தாந்த துணை இப்படி நாளையும் ஆபரேஷன் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ண மாதிரி சாமி திருச்சி பிரிஞ்சு கட்டார். எந்த மதத்தையும் அவர்கள் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்கிற ஆற்றலை மாதவ சரியான சுவாமிகள் நமக்கு கொடுக்கிறார். திராவிட மகாபாரதத்தில் அதன் வாயிலாக நமக்கு அடித்து கட்டுகிறார். எனவே சிவகார உலகத்தை நாம் படிக்கிற போது இந்த பாஷ்யத்தின் மூலமாக தான் படித்தோம். எல்லாரும் கையில பாஷ்யம் வேணும், திராவிட மகாபாஷ்யம் எல்லார் கையில இருக்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட மகாபாஷ்யம் ஏற்று இருந்தது. அந்த ஏற்று இருந்த பாஷ்யத்தை யாரோ ஒரு அச்சு போட்ட உடனே மதுரையில ஒரு நம்முடைய ஆதின தந்தனானவர்கள் அப்படி நடந்து போகும்போது பழைய புருஷன் கடையில இந்த பாஷ்யம் கிழிஞ்சு போய்கிறது. அதை கண்டு அழுதுச்சாங்க, ஐயோ இப்படி கிடையவே நம்ம நூல், ஞான வடிவமாக ஏற்று வடிவத்து அருமையான நூல் இப்படி பிளாட்ஃபார்ம்ல கிழிஞ்சு போய் கிடைக்க அழுதார். அதனாலதான் அதை அச்சு போட்டு கொடுக்க தயங்குகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். இந்த நூல் வேறு வித்தியாசம் செய்யணும். படிக்கும் போது நம்ம நூல் படிக்கணும், சாதாரண தேவாரம் படிக்கணும். தேவாரம் படிக்கும் போது தேவாரம் வந்து பெருமானை தாங்குகிற ஒரு சப்பரம் அறதராஜ மந்திர வடிவமாக சுவாமி இருக்கிறார். மந்திர வடிவமாக்குற அந்த அருமையான நூலை படிக்கும் போது ஒரு கையில பேப்பர், இன்னொரு கையில தேவாரம், தேவாரம் புட்டில தொங்கி கிடக்கு. இதை படிச்சுக்கிட்டே ஒரு கையில விடும் கொடையவே கூடாது. நூல்களை படிக்கும் போது ஜாக்கிரதையா படிக்கும், காலை வைக்கிறது, முட்டில வைக்கிறது, சாஞ்சி படிக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது. இதை நான் உங்களை சொல்லல, யாரும் பார்த்துக்கணும், உங்களை பார்த்துக்கணும் நினைக்காதீங்க. பொதுவான விதி என்னென்றால் மந்திர சுரூபமாக சுவாமி இருக்கிறார். திருமுறைகள் தான் பெருமான் இருக்கின்ற இடங்கள், அந்த இடங்கள் நம்ம பயபக்தியோடு நம்ம கையாடணும். இஷ்டப்படிதான் படிக்கிறார். ஆக முட்டில வச்சு படிக்கிறது, காலில் வச்சு படிக்கிறது, மடமடனே கீழே வச்சுட்டு போறது, இதெல்லாம் தவறான செயல்கள். அதே போலதான் நம்முடைய ஞான நூலாசிய சிவஞான பதம் பாஷ்யத்தை வீதியில கிழிஞ்சு போன தாளா கண்டவுடனே அந்த தமிழன் அழு அழுத்தன் அப்படியே வாங்கி கொண்டு போன கொண்டு போய் இனிய புரிந்து பண்ணப்படாது மக்கள் மதிப்பு தெரியாத செய்து விட்டார்கள் என்று அதை பிரிட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப பிரிட்டு வந்துடுது. ஆனாலும் இதுல சில பேர் என்ன பண்றாங்க, கை சிறப்பை காட்டாங்க, நைசா தன்னுடைய கருத்தை காட்டி சில பதிப்பு வந்துருச்சு. அதான் இப்ப பேர் சொல்ல விருப்பல சிவஞான பாஷ்யத்த எல்லா வீடுகளையும் வைக்கணும் வச்சிருக்கோம். பல பேர் சொன்னாங்க நான் எல்லாருக்கும் வாங்கி தரேன் சிவஞான பாஷ்யம் எல்லாரும் வீட்டில் இருக்கணும். முதல்ல படிக்கிறமா இல்லையா அது பூஜை பண்ணப்படும். அத சிவஞான சுவாமிகளும் வெங்கட சுவாமிகளும் அந்த வடிவத்தில் நம்ம வீட்டு எட்டாரு அர்த்தம். திருவண்ணாமலைக்கு அங்கிருந்து 850 கிலோமீட்டர் போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, இங்கே வீட்டை அவரை பார்க்கலாம். அதனால அந்த மூலம் வாங்கி நாம படிக்கணும், நம்ம பிள்ளைகளை கும்பிடிச்சோம். முடியலையா சாமி சொன்னது மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் என்ன கஷ்டம், குருமரமா இதுதான் விஷயம். குருமரமா கற்றிருந்தா தெளிவு, அதத்தான் நம்முடைய திருமணம் சொல்ற தெளிவு குருவின் திருமேனி காண்டன், தெளிவு குருவின் திருநாமம் செப்பன், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட, தெளிவு குருவுக்கு சிந்தித்தல் தானே. எனவே குருவா நம்ம பரமேஸ்வருடைய அருமையான குரு அந்த அவருடைய திருமேனி, அவருடைய திருநாமம், அவருடைய திருவார்த்தை, அவருடைய அந்த அருமை கேட்டு சிந்தித்தல் தெளிதல் ஞானத்தை அடைந்தாலே போதும் என்று திருமலைநாடு செவர். அதே போல இந்த எட்டாம் ஜீவத்தினுடைய ஒரு அருமையான வடிவத்தை திருமலைநாயனார் இன்னொரு பாட்டால் அகற்றுவார். குருவே சிவமென கூறின நந்தி, குருவே சிவன் மென கூறின நந்தி, குருவே சிவமென் குருவே கோணு சிவனாய் கோணுமாய் இருக்கும், குரு உரை உணர்வற்றதோ கோவேயே. கோ சக்கரவர்த்தி, கோ அரசன். இந்த பாட்டு அப்படியே வருவாங்க. பரமேஸ்வரன் தான் கோ, அவன்தான் நமக்கு அரசன், அவன்தான் நமக்கு குரு. எனவே அந்த குருவும் அந்த அரசனும் ஒண்ணுதான் சொல்லக்கூடிய திருமந்திரமும் இந்த அழகான எட்டாறு சூத்திரமும் இணைந்து கொள்கிற ஒரு அழகு நம்மதான் சிந்திக்கத்தக்கது. எனவே இந்த குரு என்ற அருமையான வார்த்தையை பெரியவர் சொல்லும் போது அதுக்கு என்ன பொருள் சொன்னா, கு என்று சொன்னா இருள் என்ற அர்த்தம், இருள் இருட்டு. ரு என்று சொன்னா அகற்றுபவன், இருளை அகற்றி பிரகாசப்படுத்துகிறவனோ அவன்தான் குரு. குரு என்ற வார்த்தை ரெண்டு, அந்த ரெண்டு எழுத்து ரெண்டு வார்த்தை பேசுவாங்க. நீர் சொன்னா, நீர் சொன்னா என் நாக்கு, இனா ஈஸ்ட், டபிள்யூனா வெஸ்ட், எஸ்னா சவுத், அது பெருமையா பேசலாம். அட முட்டா பேரே எங்கே இருக்கல, அதை விட மேலானது. நம சிவாய நகாரம் மகாரம் யகாரம் பகாரம் சிகாரம், அஞ்சு அஞ்சு அருமையான சொற்கள், அஞ்சு சொற்களை சத்து ஒரு மந்திரா இருக்கு. நம்ம சொல்ல தெரியல, அவன் ஆறு வாயப்படாது. அட முட்டா பேர் எங்கிட்ட இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அருமையான குரு என்ற வார்த்தை ரெண்டு அழகான சொற்கள், குரு குரு. இருள அந்தகாரத்தை நீக்கி பிரகாசப்படுத்தவன் அவன்தான் குரு. அந்த வகையிலே பரமேஸ்வரன் நமக்கு குருவாக வரக்கூடிய ஒரு அருமையான செய்தியை இந்த எட்டாம் சூத்திரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. எனவே இதை ஏற்கனவே சொன்னபடி சகரர்கள் பக்குவமுடைய சகரர்களுக்கு சுவாமி உணர்த்துகின்ற முறைப்பாடு இது. அங்கே மூவகைப்பட்ட ஆன்மாக்கள்ல பிரளயாகரத்திற்கு அவர்களுக்கோ விஞ்ஞானக்காரர்களுக்கோ அறிவாளிக்கிற முறை வேறு. முதல்ல தன்மை முன்னிலை படர்க்கை, தன்மை யாருக்கு விஞ்ஞானக்காரர், முன்னிலை யாருக்கு பிரளயாகரர், படர்க்கை எது நேரைய சிவபெருமான் வேறொரு மாநில சட்டம் தாங்கி வர்றார். இந்த மூன்றையும் அழகாக நம்முடைய பெரியவர் சொல்றார், தன்மை முன்னிலை படர்க்கை. ஆகவே மூன்று வகைப்பட்ட ஆன்மாக்கள் சகலருக்கு பக்குவமுடையவர்களுக்குத்தான் இந்த சூத்திரம் மிக தெளிவாக விளக்கப்படுகிறது என்பதை நாம் நன்கு புரிந்து வைத்திருக்கோம். ஆகவே அதற்கு இணையாக நம்முடைய மணிவாச பெருமான் சரித்திரம் அதை துணை நின்று அறம் செய்கிறது. அதே போல இந்த குருவினுடைய பெருமையை சொல்கிற போது பலவிதமான சரித்திரங்கள்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. இங்கே எங்கெல்லாம் போன திருமணிகளே திருமண அங்கே வானத்துல சுவாமிகள் செல்கிறார் பரஞ்சோதியார். இங்கே குழந்தை விளையாடி அப்பா அதனுடைய அருமையான பக்குவம் அதிதீவிர பக்குவம் நம்மதான் பிற்காலத்தில் ஆளக்கூடிய ஒரு ஆண்மை அவர்பாடு இருக்கிறது என்று சுவாமி அறிந்து அப்படியே கீழ் இறங்குறார். அப்படி இறங்கி தன் அருள் கண்டார ஜீஷாரப்பன் குழந்தைக்கு பரிபூர்ணமாக அனுக்கிறது செய்கிறார். அந்த அவ்வளவு முதிர்ச்சியாக அந்த குழந்தை கிடைக்கிறது. அதனாலதான் அந்த குழந்தை நம்ம சுவாமிகள் குறிப்பிட்டது போல சத்திய ஞான தரிசனி என்று தன் குருவினுடைய பெயரை அப்படியே தமிழ மெய்கண்டால் என்று மாற்றி அந்த குழந்தை கேட்கிறார். ஆக குருவாக வரக்கூடிய அந்த பரஞ்சோதியர் அப்படியே இறங்கியிருப்பார். இது ஒன்றா என்றார் அப்படியே எடுத்துக்கொண்டு நாம் செல்வோமானால் இதோ இந்த சுந்தர பெருமாள் வாழ்க்கையை பார்க்கிற போது பரமேஸ்வரன் அங்கே தீட்சா மண்டபமாக அந்த புத்தூர் சனக சிவாச்சாரியருடைய அந்த கல்யாண மண்டபம் அந்த தீட்சா மண்டபமா இருக்கு. நம்முடைய சுவாமி ஆட்கொள்கிற கையில ஓலையை வச்சு ஆட்கொள்கிறார். அவரை ஆட்கொள்கிற போது அங்கே தீட்சை கொடுத்து அவருக்கு தீட்சா நாம எது வந்துண்டர் இங்க அவருக்கு பேர் நம்பியாரருக்கு வந்துண்டர் என்ற தீட்சா நாமத்தை இங்கே கொடுக்கிறார் சிவபெருமான். அதே போல சீர்காழியில அந்த குழந்தை மூணு வயசு குழந்தைக்கு அங்கே தீட்சா மண்டபம் எதுன்னு கேட்டா சீர்காழி தெப்பகுளம் தெப்பகுளத்துக்கு அதான் தீட்சா மண்டபம். அந்த குழந்தைக்கு சுவாமி நேர கைலாசத்து வர கைலாசந்தாட்சியுடைய அந்த குழந்தையுடைய அற்புதமான அழுகைக்கு ஞான தீர்வாக ஞான பாலை கொடுத்து அந்த குழந்தையை ஞான சம்பந்தராக மாற்றுகிறார். அது ஒரு தீட்சை தான். அதே போல திருநாப்பூர் சுவாமிகளுக்கு அங்கே ஜனகவதியார் குருவாக வர பரமேஸ்வரன் அருளால ஜனகவதியாரே குருவாக வர அவருக்கு திருவாளன் திருநீரு ஜனகவதியார் அழிப்ப பெருவாறு வந்ததென பெருந்தகையார் தரும் பணிந்திருந்து ஒருவாறு அமைந்து தமக்கு உச்சப்படுத்தி உயிமேறி தருவார் முன் பின் வந்தார் தாமந்தர் அழக பெரிய பிராணதரிசனம். ஆக ஜனகவதியார் கொடுத்த விபூதி அணிகிறார். அதன் பின்னர் பாடுகிறார் சூரனாய் அகல்கிறது. அங்கே தீட்சா மண்டபம் அங்க திருப்பதிகை அந்த திருப்பதிகையிலே அங்கே தீட்சா மண்டபம். இப்படி எல்லா பெருமக்களுக்கும் பரமேஸ்வரன் விதவிதமான தீட்சை கொடுக்கிற ஒரு அருளிப்பாட்டை நம்ம சைவ சனேஸ்வரர் பார்க்கலாம். அந்த வகையை நான்கு பெருமக்கள் வாழ்க்கையும் நமக்கு அழகா எடுத்து காட்டணும். அது மாத்திரம் இல்ல இந்த மாதிரி திவ தீட்சையை கொடுத்து நமக்கு அருள் வாழ்க்கிற செய்திகளையெல்லாம் பெரியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அனைத்து சிஷியர்களும் வழங்கியிருக்கிறார்கள். அதுல வந்ததுதான் நம்ம சைவ ராஜதானி என்று அழைக்கப்படுகின்ற திருவாபுதிரை. அதை நாங்கே பார்க்கிறோம் நமசிவாமூர்த்தி அவர்கள் ஞான குருவாக இருந்து அப்படியே ஒவ்வொரு சனிதானமா அந்த அபிஷேக பரம்பரை அந்த ஞான பரம்பரை வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வந்தவர்கள் நமக்கு இவர்களுக்காக மேகந்த சுவாமிகள் முன்னோடியாக திகழ்கிறார். எனவே மாதவ சிவஞான சுவாமிகள் கைலாய பரம்பரையில் சிவஞான போத வெளிகாட்டும் வெண்ணை பகிர்வாய மெய்கண்டான் சந்ததிக்கு அந்த மெய்கண்டான் சந்ததிக்கு ஒரு அருமையான ஞான சூரியன் யாரு நமச்சயப்படுத்தி மெய்கண சந்ததிக்கு ஒரு மெஞ்ஞான பானுபாதி குயிலான பொழி திருவாவுதிரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையான் திருமரபு நீடூடி தடைகமாக சைலாதி இந்த வார்த்தை பல பேருக்கு அர்த்தமே தெரியாது. சைலாதினா நந்திகேஸ்வரருடைய பேரு நந்திகேஸ்வரருடைய பேரு சைலாதி நந்திகேஸ்வரருடைய முதல் ஆரம்பி செய்த அந்த ஆரம்பி கைலாசன் திருநந்திகேஸ்வரர் சனக்குமார் சத்தியஞானதரிசன் பரஞ்சோதியார் அடிமகன் மெய்கண்ட சுவாமிகள் அப்புறம் அரண்ய சிவம் மறைஞான சமுந்தரம் உமாபதி சிவம் சித்தர் சிவபிரகாசன் அருண் அருணமிஷ சித்தர் சிவபிரகாசன் நமச்சரன் அப்ப இந்த செயின் அப்படியே வருவாங்க. அதனாலதான் கைலாய பரம்பரையில் சிவஞான மோத நெறிகாட்டும் வெண்ணை பயிர்பானை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுபாய் பொருளில் திருப்பாபுரிவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் நந்திகேஸ்வரன் தொடங்கிய மரபு நம்முடைய திருவாரூர் ஆலயத்துக்கு மட்டுமே நேரடி தொடர்பு வேற யாருக்கும் கிடையாது.